நாம் கடந்த திங்கட்கிழமையிலிருந்து தினமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அவர் கடந்து சென்ற அந்த கடைசி வாரத்தின் காரியங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த திங்கட்கிழமை அன்று இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி தன்னுடைய மரணத்தை சந்திக்கும்படியாக அவர் கழுதையின் மேல் பவனி வந்தார் என்று சொல்லி நாம் அதை பார்த்தோம். அதன் பிறகு செவ்வாய்க்கிழமை அவர் நகரத்திற்கு எருசலேம் நகரத்திற்கு சமீபமாய் வந்த பொழுது அதை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தர்ப்பத்தை நழுவ விட்டதான உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாய் இருக்கும் என்று சொல்லி அழுதார். சந்தர்ப்பங்களை நழுவ விடுகிறவர்களை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டு அழுகிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். நேற்று தினத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எருசலேமுக்குள் வந்தவுடனே முதலாவது அவர் தேவாலயத்திற்குள் பிரவேசித்து அந்த தேவாலயத்தில் அவர் சுத்திகரிப்பை ஏற்படுத்தினார் என்று பார்த்தோம். தேவாலயத்திலே ஆடு மாடுகள் விற்கிறவர்கள் என்றால் யார்? புறா விற்கிறவர்கள், காசுக்காரர்கள். இவர்களை அவர் விரட்டி அடித்ததை பார்த்தோம். நாமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் பரிசுத்தத்தை குறித்து ஆண்டவர் மிகவும் வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை குறித்தும் நேற்று தினத்திலே நாம் கவனித்தோம். இன்றைக்கு அடுத்ததான ஒரு காரியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சிலுவைக்கு செல்வதற்கு முன்பதாக கடைசி அதற்கு முந்தின ராத்திரி வேளையில் நடந்த சில காரியங்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 39 வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 39 வசனத்திலிருந்து, பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோடு கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பின்பு பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினால் நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவனாகி யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது யூதாசினால் காட்டி கொடுக்கப்படுகிறார். அந்த நேரத்தில் அவர் கெத்செமனே என்னும் தோட்டத்திலே தன்னுடைய சீஷர்களோடு செலவிட்ட மற்ற 11 பேரோடு செலவிட்டதான அந்த கடைசி தருணத்தை குறித்து இப்ப நம்ம வாசித்தோம். இதே காரியத்தை நான் மத்தேயு சுவிசேஷத்திலும் வாசிக்கிறேன். வாசித்து அதன் பிறகு நாம் ஆண்டவருடைய காரியங்களை நாம் கவனிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இதே காரியம் 26 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 26 அதிகாரம் 36 வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகமுள்ளதுதான், மாம்சமோ பலவீனமுள்ளது என்றார். அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில், இது என்னை விட்டு நீங்க உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்த பொழுது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் மூன்றாம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய சிலுவை மரணத்திற்கு முந்தின நாள் இரவு நேரம் கெத்செமனே என்ற இடத்திலே ஒரு அருமையான ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து தம்முடைய வழக்கத்தின்படி அங்கே ஜெபிக்க சென்றார். அந்த தோட்டத்திற்கு அவர் இதற்கு முன்பாக பலமுறை அவர் ஜெபிக்க சென்றிருக்க வேண்டும், ஏனென்றால் அது வழக்கத்தின்படி சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அந்த பகுதிக்கு வரும்பொழுதெல்லாம், அந்த கெத்செமனே எனப்பட்டதான அந்த இடத்திற்கு வரும்பொழுதெல்லாம், அந்த தோட்டத்திற்குள் சென்று அவர் ஜெபிக்கிறதை வழக்கமாய் வைத்திருந்தார். ஆனால் இதற்கு முன்பதாக அவர் பலமுறை வந்து ஜெபித்ததற்கும் இப்பொழுது அவர் ஜெபிக்கிறதற்கும் பெருத்த வித்தியாசம் இருந்தது. இதற்கு முன்பாக அவர் வந்த பொழுதெல்லாம் ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணியிருப்பார், ஜனங்களுடைய மன திரும்புதலுக்காக ஜெபம் பண்ணியிருப்பார். பிதாவின் சித்தத்தை தான் ஜாக்கிரதையோடு நிறைவேற்றுவதற்காக தன்னை பலப்படுத்தி கொள்ள ஜெபித்திருப்பார். மற்றும் அவருக்கு அவர் சந்தித்த பலவிதமான பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் பிதாவுக்கு அர்ப்பணித்திருப்பார். அவர் செய்ய வேண்டிய பிரசங்கத்தை அறிந்து கொள்ளும்படி அவர் ஜெபித்து பிதாவினிடத்தில் கேட்டிருந்திருப்பார். இப்படி பல காரியங்களை அந்த கெத்செமனே எனப்பட்ட இடத்துல இருந்து அந்த தோட்டத்திலே அவர் ஜெபித்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது அவருடைய மனநிலைமை என்பது வேறு. இப்பொழுது மிகுந்த வியாகுலத்தோடு அவர் அந்த தோட்டத்திற்குள் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷத்திலே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய வியாகுலத்தை தானே வாயை திறந்து தன்னுடைய சீஷர்களாகிய பேதுரு, யாக்கோபு, யோவானிடத்திலே அவரே மனம் திறந்து பகிர்ந்து கொண்டதை பார்க்கிறோம். என் ஆத்மா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று அவர் தன்னுடைய உணர்வுகளை அந்த இடத்திலே தனக்கு நம்பகமான சீஷர்களான மூன்று பேரிடத்திலே மனம் திறந்து அவர்களிடத்தில் அவர் பேசுகிறதையும் பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷத்திலே பார்க்கும் பொழுது அவருடைய இருதயம் மிகவும் வியாகுலம் அடைந்திருந்தது. அவருக்கு அந்த வியாகுலத்தோடு அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அவருடைய அந்த வியாகுலம் அது அவருடைய மனதில் மாத்திரமல்ல, அது அவருடைய சரீரத்தையும் சேர்ந்து தாக்க ஆரம்பிக்கிறது. அவருடைய சரீரத்தில் ஏற்பட்டதான மிக அதிகமான இரத்த அழுத்தத்தினாலே இரத்த நாளங்கள் வெடித்து அவருக்கு அந்த தோட்டத்திலே வேர்வை ஊற்றுகிறது. அந்த வேர்வையோடு இரத்தமும் கலந்து அந்த கெத்செமனே தோட்டத்திலே அங்கே தரையிலே சொட்டுகளாக விழுந்ததாக வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு மன அழுத்தம், அந்த அளவுக்கு துக்கம், அந்த அளவுக்கு வியாகுலம், அதை அவர் வாயை திறந்து அவர் சொல்லுகிறார். அது அவர் சொல்லாமலே அவருடைய சரீரத்தின் மூலமாகவும் அந்த வியாகுலம் வெளிப்படுகிறதா இருக்கிறது. வாயை திறந்து சொன்னது ஒரு பக்கம், சொல்லாமலே இரத்த நாளங்கள் வெடித்து இரத்தம் சிந்தினது இன்னொரு பக்கம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வளவு வியாகுலம் அடைந்தது எதற்காக? காரணம் என்ன என்று கேட்டால், அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவரை ஆரம்பம் முதலே வேதம் சொல்லுகிறது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, அவர் உலகத்தின் அத்தனை ஜனங்களுடைய பாவத்தை சுமந்து தீர்க்க வேண்டும். அத்தனை ஜனங்களுடைய பாவம் அவருடைய வாழ்க்கையிலே இப்பொழுது பாடுகளாக உருவெடுக்கிறது. அத்தனை ஜனங்களுடைய பாவத்தின் தண்டனை இப்பொழுது அவர் மேல் சுமத்தப்படுகிறது. அத்தனை பேருடைய தண்டனையையும் அவர் இப்பொழுது இனி தன் சரீரத்திலே அனுபவிக்க ஆரம்பிக்க வேண்டும். இந்த காரியங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஏறக்குறைய 18 மணி நேரங்கள் அவர் மிகப்பெரிய ஒரு வியாகுலமான ஒரு நிலைமைக்குள், மனதளவிலும் சரீரத்திலும் மிகுந்த உபத்திரவத்தை சந்தித்த அவருடைய வாழ்க்கையாக அது காணப்படுகிறது. மாலை 6 மணியிலிருந்து அடுத்த நாள் பகல் 12 மணி வரையிலும் இந்த காரியங்கள் நீடிக்கிறது. பகல் 12 மணி நேரத்தில் அவர் சிலுவையில் அறையப்படுகிறார். சிலுவையிலே 3 மணி நேரம் அவர் தொங்குகிறதாகவும் நமக்கு வேதத்தில் குறிப்புகள் உண்டு. இப்படி நாம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 18 மணி நேரங்கள் அவர் மிகவும் வியாகுலம் அடைந்தார். அந்த வியாகுலங்கள் எல்லாமே நமக்காக அவர் அனுபவித்தது. இவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் இரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி நம்ம வந்து எப்பொழுதும் நாம் யோசிக்கிறோம், உண்மைதான். ஆனால் அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்ட இரத்தம் கல்வாரி சிலுவையிலே மாத்திரமல்ல, அது எங்கே ஆரம்பித்ததென்றால் கெத்செமனை தோட்டத்திலே அது ஆரம்பித்து விட்டது. கெத்செமனை தோட்டத்திலே அவர் இரத்தம் சிந்த ஆரம்பித்து விட்டார். அங்கிருந்தே அவருடைய பரிசுத்தமான இரத்தம் பூமியிலே சிந்தப்பட ஆரம்பித்து விட்டது. கெத்செமனை தோட்டத்திலே ஏன் அவர் தன்னுடைய முதல் சொட்டு இரத்தத்தை சிந்த வேண்டும்? காரணம், மனிதனுடைய பாவம் ஒரு தோட்டத்தில் ஆரம்பித்தது. ஏதேன் என்னும் தோட்டத்திலேதான் முதல் மனுஷனுடைய முதல் பாவம் சம்பவித்தது. ஏதேன் தோட்டத்திலே ஏற்பட்ட பாவத்திற்கு கெத்செமனை தோட்டத்திலே அவர் இரத்தத்தை சிந்த ஆரம்பித்து விடுகிறார். இப்படி பார்க்கும் பொழுது அவருடைய இரத்தம் அந்த நேரத்திலிருந்தே சிந்த ஆரம்பிக்கிறது. அதன் பிறகு அன்றைக்கு இரவு அவர் விசாரணைக்கு கொண்டு செல்லப்படுகிறார். அடுத்த நாள் காலையிலே பகல் நேரத்தில் காலை நேரத்திலே அவர் வாரினால் கட்டப்பட்டு அவர் சாட்டையினால் கொடிய ரோம அரசாங்கத்தின் மிக கொடூரமான சாட்டையினால் அடிக்கப்பட்டு அவருடைய சரீரம் எல்லாம் முழுவதும் கிழிக்கப்பட்டு இரத்தம் சிந்துகிறது. அதற்கு மேலாக பார்க்கும் பொழுது அவருக்கு முள்முடி சூடப்பட்டு தலையிலே வைத்து அடிக்கப்பட்டு தலையிலிருந்து இரத்தம் ஊற்றுகிறது. இப்படி எல்லா பகுதியிலும் இரத்தம் சிந்தி 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 படிப்படியாய் கொஞ்சம் கொஞ்சமாய் தன்னுடைய இரத்தத்தை முழுவதையும் சிந்தி அவர் நமக்காக நம் பாவங்களை சுமந்து தன்னுடைய முழு இரத்தத்தையும் நமக்காகவே சிந்தி கொடுத்து அவர் ஜீவனை நமக்காக கொடுத்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் சொல்லுகிறேன், இந்த பாடுகள் எல்லாமே நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய மீறுதலுக்காக. இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பாவத்தின் தண்டனைக்கு முன்பாகவே நாம் எல்லாருடைய வாழ்க்கையும் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரம்தான் பாவத்தின் தண்டனையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே அந்த தண்டனையிலிருந்து நாம் மீட்கப்படுகிறோம் என்கிற நிச்சயத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவருக்கு இந்த கடைசி இரவு சமாதானமற்ற ஒரு இரவாக இருந்தது, வியாகுலம் நிறைந்த இரவாக இருந்தது. அவருடைய வாழ்க்கை மிகவும் கொடுமையான சில மணி நேரத்தில் செல்ல வேண்டியதாக இருந்தது. ஆனால் அவர் சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தம், கெத்செமனை தோட்டத்திலே மிகுந்த வியாகுலத்தோடு அவர் சிந்தின இரத்தம் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. வேதத்திலே நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலோசையருக்கு எழுதின நிருபம் 1:20 உங்களுக்கு நான் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். கொலோசையருக்கு எழுதின நிருபம் 1:20 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனித்துக் கொண்டே வாருங்கள். அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாக தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவராகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். இங்கே பார்க்கும் பொழுது இந்த வேத பகுதி என்ன சொல்லுகிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாக தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியம் உண்டாயிற்று. ஏன் நமக்கு சமாதானம், நமக்கு எங்கிருந்து சமாதானம் வருகிறது? இதை நம்ம கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனை தோட்டத்திலே முழு சமாதானத்தையும் அவர் இழந்து விடுகிறார். அந்த கடைசி இரவு அவருக்கு மிகவும் கொடூரமான ஒரு பாதை, வியாகுலம் நிறைந்த ஒரு நேரம், சமாதானத்தை இழந்து விடுகிற ஒரு நேரம். அதற்கு காரணம் என்ன என்றால், நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காகவே இந்த ஆக்கினையை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சமாதானம் எங்கிருந்து வரும்? இதை நீங்க கவனிக்கணும். இந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு நாம் பரலோகத்தோடு சமாதானம் அடைந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சமாதானத்தை அனுபவிக்க முடியும். இந்த வசனத்திற்கு நான் விளக்கத்தை கொடுக்கிறேன். அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று, பிதாவுக்கு அது பிரியமாயிற்று. எப்படி, ஏன் சமாதானம் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏன் நமக்கு சமாதானம் இல்லாமல் இருந்தது என்பதை நான் உங்களுக்கு முதல்ல சொல்லுகிறேன். முன்னே அந்நியராயும், அதாவது இயேசு கிறிஸ்து இல்லாத வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம், அந்நியர்களாக இருக்கிறோம். துர்க்கிரியைகள், நம்முடைய கெட்ட நடக்கைகளினாலே துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது நம்மை ஒப்புரவாக்கினார். இதனுடைய அர்த்தம் என்ன என்று கேட்டால், இன்றைக்கு மனுக்குளம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. வாழ்க்கையிலே மனிதன் பணத்தை ஏராளமாய் சம்பாதிக்கிறான், ஆனால் தன் பணத்தை வைத்துக் கொண்டு அவனால் சமாதானமாய் வாழ முடியவில்லை. தனக்கு வேண்டிய இஷ்டமான பொருட்களை எல்லாம் வாங்குகிறான், ஆனால் அவனுக்கு அதனாலே சமாதானம் கிடைப்பதில்லை. ஒவ்வொருவனும் தன்னுடைய வாழ்க்கையிலே விதவிதமாய் இந்த உலகத்தை அனுபவிக்க நினைக்கிறான், ஆனால் அவனுக்கு அதனால் சமாதானம் கிடைப்பதில்லை. ஒரு நாள் ஒரு கிரிக்கெட் பிளேயர் தன்னுடைய பேட்டியில சொல்லுகிறான், என்னிடத்துல 18 கார் நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ ஒரு மனுஷன் ஒருத்தன் பிரயாணம் பண்றதுக்கு 18 கார் வச்சுட்டு இருக்கிறான். எதுக்கு அந்த கார், அத்தனை கார் வைத்திருக்கிறதுனாலே புதுசா ஒரு கார் வந்தா உடனே அதை வாங்கி விடுவேன், என்கிட்ட இப்ப 18 கார் இருக்குதுன்றான். அத்தனை கார் வைத்து அவன் சமாதானத்தோடு இருக்கிறானா? கிடையவே கிடையாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்னதான் இருந்தாலும் ஒருவன் சமாதானத்தை தேடி குடித்து பார்க்கிறான். குடிகாரனுக்கு சமாதானம் இருக்கிறதா? நிச்சயம் கிடையாது. அந்த குடிகாரன் முகத்தை பார்த்தாலே தெரியும் அவனுக்கு சமாதானம் இல்லைங்கிறது. குடிப்பதனால் சமாதானம் வருதில்லை. பலவிதமான பாவத்தை செய்கிறான். பாவம் செய்கிற மனுஷனுடைய முகத்தை பாருங்க, கொஞ்சம் கூட சந்தோஷம் இருக்காது, இருளடைஞ்சு கிடைக்கும். இன்னும் எத்தனை பொருட்களை வாங்கினாலும் என்ன பணம் இருந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவைகள் எதுவுமே சமாதானத்தை கொடுக்காது. ஏன் என்று கேட்டால், நம்மை படைத்த ஆண்டவரோடு நமக்கு சமாதானம் ஏற்படாத பட்சத்தில், துர்க்கிரியைகளினாலே நாம் அவருக்கு சத்துருக்களா இருக்கும் பட்சத்தில், நாம் இந்த உலகத்தில் வேறு எந்த விதத்திலையும் சமாதானத்தை அனுபவிப்பது நமக்கு சாத்தியமே கிடையாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உண்மையான சமாதானம் என்பது எங்கு கிடைக்கிறது என்றால், நம்மை படைத்த ஆண்டவரோடு நமக்கு சமாதானம் ஏற்படும் பொழுது மாத்திரம்தான் நாம் சமாதானத்தை அனுபவிக்க முடியுமே தவிர, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொருட்களோ பணமோ வசதிகளோ நமக்கு வேண்டிய விருப்பமான பொருட்கள் நமக்கு கிடைத்தாலோ எதுவுமே நமக்கு சமாதானத்தை ஒருபோதும் கொடுக்க முடியாது. எந்த மனிதர்களும் கொடுக்க முடியாது, எந்த பொருட்களும் கொடுக்க முடியாது, எந்த பணமும் கொடுக்க முடியாது, எந்த பாவமும் கொடுக்க முடியாது. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், நீங்கள் உங்களை படைத்த நம் தேவனாகிய கர்த்தரோடு நீங்கள் சமாதானம் அடைய வேண்டும். நீங்கள் உங்கள் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களா இருக்கலாம், நீங்கள் கர்த்தரை விட்டு விலகினவர்களாய் இருக்கலாம், அல்லது கர்த்தரை அறியாதவர்களாய், அல்லது கர்த்தரை அறிந்தும் உங்கள் வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக் கொடுக்காத ஒரு நபராய் இருக்கலாம். அதனால தான் உங்களுக்கு சமாதானம் இல்லை. இன்றைக்கு நீங்கள் சமாதானம் அடைவதற்கு ஒரே ஒரு வழி, பரலோகத்தோடு சமாதானம் அடைய வேண்டும். அந்த சமாதானத்தை யார் ஏற்படுத்தி கொடுக்கிறது என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாகத்தான் நம்மை பரலோகத்தோடு, நம்மை படைத்த தேவனோடு சமாதானத்தை தருகிறார். நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இதை புரியும்படி சொல்லுகிறேன். அமெரிக்க தேசத்திலே ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவராக இருக்கிறார். அந்த நபருடைய வாழ்க்கையில பார்த்தீர்கள் என்றால், அவன் துன்மார்க்கத்தின் மூலமாக எல்லா விதமான கெட்ட பழக்கங்கள், குடி மற்றும் பலவிதமான துன்மார்க்கத்தின் மூலமாக இந்த உலகத்தை அனுபவித்து சந்தோஷம் சமாதானத்தை அடையலாம் என்று நினைத்து அவன் பிரயாசம் எடுக்கிறான். தன்னுடைய வாழ்க்கையிலே தான் விரும்பினதையெல்லாம் அவன் பெற்றுக்கொள்ளுகிறான், விரும்பினதையெல்லாம் அனுபவிக்கிறான். ஆனால் போக 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 அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய பாவங்கள் அவனுக்கு மிகுந்த உபத்திரவத்தை ஏற்படுத்தியது, அவனுக்கு சமாதானத்தை முற்றும் இல்லாத நிலைமைக்குள் தள்ளிவிட்டது. ஒரு கட்டத்தில் இந்த உலகத்திலே என்ன இருக்கிறது என்ற விரக்தி அவனுக்கு ஏற்பட்டது. அந்த நிலைமையிலே அவன் செத்து மடியலாம் என்று சொல்லி அவன் யோசிக்கிறான். அந்த நிலைமையிலே பார்க்கும் பொழுது அவனுக்கு தெரிந்த நண்பர்களிடத்துல எல்லாம் கேட்கிறான், சமாதானத்திற்கான வழியை சொல்லுங்கள் என்று கேட்கிறான். ஆனால் யாருமே அவனுக்கு சமாதானத்துக்கான வழியை சொல்ல முடியவில்லை. காரணம், இவன் ஒரு துன்மார்க்கன், துன்மார்க்கனுடைய நண்பர்களும் துன்மார்க்கர்களாக தான் இருப்பாங்க. அவங்க எப்படி இவனுக்கு வழியை காட்ட முடியும், சொல்ல தெரியல. கடைசியிலே அவனால தாங்க முடியல,
செத்துடலாம் போல இருக்குது. அவனுடைய வேதனை அவனை அவ்வளவு கொடியதாய் வாட்டி வதைத்தது. தெருவில் இறங்கி ஓடினான். நடந்த சம்பவத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தெருவில் இறங்கி ஓடினான். ஓடி எதிர்ப்பட்டவங்களிடத்தெல்லாம் கேட்கிறான், ஐயா எனக்கு சமாதானத்திற்கான வழியை சொல்லுங்கள், சமாதானத்திற்கான வழியை சொல்லுங்கள் என்று அவன் கேட்கிறான். ஆனால் ஒருவராலும் அவனுக்கு சமாதானத்துக்கான வழியை சொல்லவில்லை, சொல்ல முடியவில்லை. எனக்கே சமாதானம் இல்லை என்று எல்லாரும் கைவிரிக்கிறாங்க. கடைசியிலே அவன் அப்படியே ரோட்டில் ஓடிக்கொண்டிருக்கும்போது ஒரு மனுஷனை பார்த்து கேட்கிறான். எதிர்ப்பட்ட ஒரு இடத்துல கேட்கும்பொழுது அவன் சொல்லுகிறான், அது ஒரு கட்டடம் ஒன்று தெரியுது பாரப்பா, அங்கே போ, அந்த இடத்துல உனக்கு சமாதானத்துக்கான வழி இருக்கும், உனக்கு சொல்லுவார்கள் என்று சொல்லி ஒரு கட்டடத்தை காட்டுகிறான். இவனும் பரவாயில்ல எனக்கு கிடைத்து விட்டது இடம் என்று சொல்லி நேராக அந்த இடத்துக்கு ஓடுகிறான். அந்த இடத்திலே ஒரு கட்டடம், ஒரு அருமையான ஒரு கட்டடம் இருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு ஆலயத்தை போல தெரிகிறது. அவன் உள்ளே போய் பார்க்கிறான். அது பெரிய ஹால், அந்த இடத்துல யாருமே இல்லை. அவன் உள்ளே நுழைந்து பார்க்கிறான். அந்த இடம் உண்மையிலே பார்க்கும் பொழுது அது உண்மையாகவே அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஒரு இடம் அல்ல. இன்றைக்கு அமெரிக்க தேசத்திலே சாத்தான் வணக்கம் என்று சொல்லி இருக்கிறது, சாட்டானிக் சர்ச்சஸ். அப்படிப்பட்ட ஒரு இடத்தை தான் அந்த மனுஷன் கை காட்டி விட்டான். இப்பொழுது அந்த சாத்தானின் சபைக்குள் அவன் உள்ளே நுழைந்து பார்க்கிறான். உள்ள யாருமே இல்லை. அவன் அப்படி தேடும் பொழுது அந்த இடத்துல ஒரு மனுஷன் ஒரு இடத்துல ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து இருக்கிறது தெரிகிறது. கருப்புடை தரித்து ஒரு மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் இடத்துல போய் கேட்கிறான், ஐயா எனக்கு சமாதானம் வேண்டும், இங்கே வந்தால் சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி எனக்கு ஒருத்தர் சொன்னார், எனக்கு சமாதானம் வேண்டும் என்று சொல்லி அந்த மனுஷனிடத்துல போய் கேட்கிறான். அந்த மனிதன் தான் அந்த சாட்டானிக் சர்ச்சை ஆர்கனைஸ் பண்ணுகிற மனுஷன். அந்த மனுஷன் சொல்லுகிறான், அதோ போய்ப்பார், அந்த இடத்துல ஒரு மேஜை இருக்கிறது, அந்த இடத்துல போய் நில், அந்த இடத்துல ஒரு கத்தி ஒன்று இருக்கும், நீ உன் அந்த மேஜையின் மேல் உன் சுண்டு விரலை வைத்து ஒரே வெட்டாக வெட்டு, வெட்டி அந்த மேஜையின் மேல் உன்னுடைய ரத்தத்தை ஊற்று, ஊற்றும் பொழுது உனக்கு சமாதானம் வரும் என்று அந்த மனுஷன் சொன்னான். இவன் யோசிக்கவே இல்லை, ஏன்னா இவனுடைய மென்டல் டார்ச்சர் அவ்வளவு மோசமா இருக்குது. நேரா ஓடினான். ஓடி போய் தன்னுடைய சுண்டு விரலை அந்த மேஜையின் மேல் வைத்தான். அந்த இருந்த கத்தி எடுத்து ஒரே வெட்டாக வெட்டினான். அந்த விரல் துண்டாக போய் கீழே விழுந்தது, ரத்தம் கொட்டியது. அந்த மேஜையிலே அவன் அந்த ரத்தத்தை ஊற்றுகிறான். சமாதானம் வரல. கத்துனான், ஐயோ எனக்கு சமாதானம் வரலையேன்னு தான் கத்துனான். என் விரலை வெட்டிட்டேன்னு கத்தல, ரத்தம் சுட்டுதேன்னு கத்தல, வலிக்குதேன்னு அவன் கத்தலை, சமாதானம் இல்லையேன்னு கத்தனான். திரும்பி ஓடி போய் அந்த மனுஷனிடத்துல திருப்பி கேட்கறான், ஐயா எனக்கு சமாதானம் வரலையா. உடனே அவன் சொல்றான், அப்படியா, உன் பிரச்சனை ஜாஸ்தி இருக்குது, போய் அடுத்த விரலையை வச்சு வெட்டுன்னான். யோசிக்கவே இல்லை, அடுத்த விரலையை வச்சான், ஒரே வெட்டு, வெட்டி அந்த விரலும் துண்டாய் போய் விழுந்தது, ரத்தம் கொட்டுகிறது இரண்டு விரல்ல இருந்து, சமாதானம் வரல. திரும்பியும் கத்துனான், ஐயா எனக்கு சமாதானம் வரல, இரண்டாவது வரலையும் நீங்க சொன்னபடி நான் வெட்டிட்டேன், சமாதானம் வரல. அப்பொழுது அந்த மனுஷன் சொல்றான், உன் பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கு, இப்போ அடுத்த ரெண்டு விரல ஒன்னா வச்சு ஒரே வெட்டில ரெண்டு விரல விட்டு ரத்தத்தை ஊத்து, அந்த ரத்தம் உனக்கு சமாதானத்தை தரும். நான் அதே போல அவன் போனா யோசிக்கவே இல்லை, அடுத்த ரெண்டு விரல வச்சான், கத்தி எடுத்த ஒரே வெட்டு, அடுத்த ரெண்டு விரல துண்டா விழுந்துச்சு, தன் இடது கையிலே நான்கு விரல்களை அவனை வெட்டிட்டான். ரத்தம் கொட்டுகிறது, விரல் துண்டு துண்டா போய் விழுந்துருச்சு, சமாதானம் வரல. மறுபடியும் அவன் பார்க்கறான், ஐயா சமாதானம் இல்லைங்கிறான். அதற்குள்ள அந்த மனுஷன் அங்கிருந்து போயிட்டான். இவனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. ரோட்ல இறங்கி ஓடுனான். கையில நாலு விரல் துண்டா வெட்டப்பட்டாச்சு, ரத்தம் கொட்டுகிறது, ரோட்ல ஓட ஆரம்பிக்கிறான். ஓடி, ஐயா எனக்கு சமாதானம் இல்லையே, சமாதானம் இல்லையேன்னு கத்தி கொண்டு ஓடுகிறான். அப்பொழுது நேரத்திலே ஒரு ஊழியர், இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் அந்த ரோட்ல வந்தார். என்னப்பா கையில் இப்படி ரத்தம் கொட்டுது, இப்படி கத்திட்டு ஓடுறீ, என்ன விஷயம், எனக்கு சமாதானம் இல்லைங்க, இந்த இடத்துக்கு போனேன், என் விரலை வெட்டி ரத்தத்தை சிந்தினா சமாதானம் கிடைக்கும் சொன்னாங்க, நான் செய்து பார்த்தேன், எனக்கு சமாதானம் வரல, என்ன செய்யறது எனக்கு தெரியலன்னா. அப்போ சொன்னாரு, இந்த வசனத்தை எடுத்து காமிச்சார், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தத்தின் மூலமாக உனக்கு சமாதானத்தை கொடுப்பார். இயேசு கிறிஸ்து உனக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக தன்னுடைய ரத்தத்தை அவர் சிந்தியிருக்கிறார். நீ உன்னுடைய ரத்தத்தினால் சமாதானத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. உனக்காக கல்வாரி சிறுவலை ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாகத்தான் உனக்கு சமாதானம் என்று சொன்னார். நீ பரலோகத்தோடு இணைக்கப்படும் பொழுது, உன்னை படைத்த தேவனோடு நீ இணைக்கப்படும் பொழுது, நீ இப்பொழுது அவருக்கு சத்ருவாய் இருக்கிற உன்னுடைய துர்க்கிரியைகளின் மூலமாக அவருக்கு விரோதமாய் உன் வாழ்க்கை இருக்கிறது. உன் பாவம் மன்னிக்கப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உன் பாவம் கழுவப்படும் பொழுது, பரலோகத்தோடு உன்னை படைத்த தேவனோடு உனக்கு சமாதானம் உண்டாகிறது. ஏனென்றால் பாவம் நீக்கப்படுகிறதுனால உனக்கு சமாதானம் வருகிறது. அவரோடு சமாதானம் அடையும் பொழுது அவருடைய சமாதானத்தை நீ அடைய முடியும், நீ அனுபவிக்க முடியும்னு சொன்னார். நடுத்தருவிலேயே முடகால் படியிட்டான். அந்த இடத்திலேயே அவன் பாவறிக்கை செய்து தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் என் பாவங்களை கழுவும் என்று கதறினான். அந்த இடத்தில் அவன் சமாதானத்தை பெற்றுக்கொண்டு இன்றளவும் அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிற ஒரு மகனாக இருந்து கொண்டிருக்கிறார். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு உலகத்தில் சமாதானம் இல்லை. வேதனை, துக்கம், பாடுகள், ஏன் தெரியுமா? நம்மை படைத்த ஆண்டவரோடு நம்ம இணைக்கப்படாமல் இருப்பதுதான். நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு செல்வதற்கு முந்தின ராத்திரியிலேயே அவர் மிகுந்த வியாகுலம் அடைந்தார். மிகுந்த வியாகுலம், மிகுந்த வேதனை, மிகுந்த மன போராட்டம். எதற்கு? நமக்கு சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகத்தான். இன்றைக்கும் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே சமாதானத்தை தேடினாலும் உங்களுக்கு கிடைக்காது. இயேசு கிறிஸ்து இல்லாமல் வேறு எந்த விதத்திலையும் ஒரு மனிதன் சமாதானத்தை ஒருபோதும் அனுபவிக்க முடியாது. நீங்கள் யாராய் இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வாருங்கள். இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் அவர் எப்படி அவர் வேதனைப்பட்டார் என்பதை ஒரு பக்கத்தில் சொன்னேன். அவருடைய வேதனை பாடுகள் நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக. இப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த வேதனை நடுவிலே அவர் எப்படி அந்த சூழ்நிலையை அவர் சந்தித்தார் என்பதையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து இப்பொழுது மிகுந்த வேதனையோடு, என் ஆத்மா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று சொன்னார். மிகுந்த வியாகுலம் அடைந்தார். அவருடைய இரத்தம் வேர்வையின் மூலமாக பூமியிலே வந்து விழுந்தது. அந்த நிலைமையில் இருக்கும் பொழுது அவர் செய்த ஒரே ஒரு காரியம், அவர் பிதாவினுடைய சமூகத்தில் போய் முழங்கால் படியிட்டார், முகங்குப்புற விழுந்தார், முழங்கால் படியிட்டார், ஜெபித்தார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க இப்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொன்னார். அந்த நேரத்தில் அவர் வியாகுலத்தை மேற்கொள்வதற்கு அவர் எடுத்த ஒரு முடிவு, எடுத்த ஒரு காரியம் என்னவென்றால், பிதாவின் சித்தத்திற்கு முழுவதுமாய் தன்னை ஒப்பு கொடுத்துதான் அந்த வியாகுலத்தை அவர் மேற்கொள்ளுவதற்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த வியாகுலத்தை கடந்து வருவதற்கு, பிதாவின் சித்தத்திற்கு தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து அதை தாண்டி வந்தார். இன்றைக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தரை அறிந்தவர்களாய் இருந்தும் கூட இன்றைக்கு உங்கள் உள்ளத்திலே சமாதானம் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு அடுத்த ஆலோசனை என்னவென்றால், நீங்கள் எந்த விஷயத்திலும் தேவ சித்தத்தை விட்டு நீங்கள் சற்று விலகி போனாலும் ஏற்கனவே கர்த்தர் கொடுத்த சமாதானத்தை நீங்கள் இழந்துவிடுவீர்கள். இதுல ரெண்டு காரியத்தை நான் சொல்றேன். ஒன்று, இதுவரைக்கும் சமாதானமே இல்லாமல் இருந்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவம் மன்னிக்கப்படும் பொழுது, அவருடைய இரத்தத்தினாலே பாவம் கழுவப்படும் பொழுது சமாதானத்துக்குள் முதலாவது வருகிறோம். இரண்டாவது, நீங்கள் ஏற்கனவே ஆண்டவரை அறிந்திருக்கலாம், ஆனாலும் என் வாழ்க்கையில் என்னமோ நிம்மதியே இல்லை, என் வாழ்க்கையில் ஒரே போராட்டமா இருக்குது, சமாதானம் இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லி நீங்க சொல்லுவீங்களா? நான் உங்களுக்கு அடுத்த காரியத்தை சொல்லுகிறேன். நீங்கள் உங்க வாழ்க்கை இன்றைக்கு கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். தேவ சித்தத்திற்கு உங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுங்கள். இயேசு கிறிஸ்து அப்படித்தான் இங்க செய்தார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்றார். உங்க வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பாருங்க. எந்த காரியத்தினாகிலும் நீங்க தேவ சித்தத்துக்கு மாறாக எந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள், தேவ சித்தத்துக்கு மாறாக என்ன காரியம் உங்க வாழ்க்கையில் இருக்கிறது, சற்று இன்றைக்கு இரவு நீங்கள் தனிமையாய் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில் ஏன் சமாதானம் இல்லை? இயேசு கிறிஸ்து சமாதானத்தை உங்களுக்கு சம்பாதித்து வைத்திருக்க, இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நீங்கள் ஏன் சமாதானம் இல்லாமல் இருக்க வேண்டும்? யோசிச்சு பாருங்க. எங்க பிரச்சனை இருக்கிறது, உங்களுக்குள் எந்த இடத்தில் பிரச்சனை இருக்கிறது யோசிச்சு பாருங்க. எந்த காரியத்தில் நீங்கள் தேவ சித்தத்துக்கு மாறாக நடந்து கொண்டிருக்கிறீர்கள் சற்று யோசித்து பாருங்கள். எந்த காரியத்திலே தேவ சித்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள், எந்த காரியத்திலே ஆண்டவருடைய சித்தத்திற்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுக்காமல் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் சற்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ராத்திரி வேளையில் தேவ சமூகத்தில் தனியாக உட்காருங்கள். உட்கார்ந்து உங்களை ஆராய்ந்து பார்த்து தேவ சித்தத்திற்கு மாறுபாடான அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று முழுவதுமாய் உங்களை அர்ப்பணியுங்கள். அப்படி நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது மெய்யாகவே தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். இது கர்த்தரை அறிந்தவர்களுக்கான ஆலோசனை. நீங்கள் நிச்சயம் நீங்களும் தேவ சமாதானத்தை அடைய வேண்டும், அனுபவிக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக சமாதானத்தை அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். கடைசியாய் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்திலே 27வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கவனியுங்கள். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இது ஆண்டவர் சொல்றாரு. இந்த உலகத்தை விட்டு நான் சிறுவையில் அடிக்கப்பட்டு இந்த உலகத்தை விட்டு நான் போறேன். நான் இந்த உலகத்தை விட்டு போனாலும் என் சமாதானத்தை உங்களுக்கு நான் வச்சுட்டு போறேங்கிறாரு. அதான் எவ்வளவு அருமையான காரியம் பாத்தீங்களா? நான் சிலுவையில் அடிக்கப்பட்டு இந்த உலகத்தை விட்டு போறேன், ஆனா நான் போனாலும் என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாய் பிடித்துக் கொள்ளுங்கள். இதுவரையிலும் பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாமல் உங்க வாழ்க்கை இருக்கும் என்றால் இன்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். அவருடைய ரத்தத்தினால் உங்கள் பாவம் கழுவப்பட வேண்டும். அங்கேதான் சமாதானம் ஆரம்பிக்கிறது. ஒருவேளை நீங்கள் கர்த்தரை அறிந்திருந்தும் சமாதானம் இல்லாத நிலைமையில் இருக்கிறீர்கள் என்றால் இன்றைக்கு இரவு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவ சித்தத்திற்கு மாறாக உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து விட்டு கொடுங்கள். அப்பொழுது நீங்கள் தெய்வ சமாதானத்தை அடைவீர்கள். இதற்காகவே, நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து அவர் சிலுவைக்கு செல்வதற்கு முந்தின ராத்திரி வேளையிலே மிகுந்த வியாகுலத்தை அவர் அடைந்தார். அவர் சமாதானத்தை இழந்தார் நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக. கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய சமாதானம் உங்களை நிரப்புவதாக. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக சமாதானத்தை வைத்திருக்கிறீங்க. எங்கள் இயேசு ராஜா, எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உங்க மேல் வந்தது என்று சொல்லி நாங்கள் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53 அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோமே. எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உங்கள் மேல் வந்தது, உங்களுடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தவர்களில் யாரெல்லாம் சமாதானம் இல்லாத நிலைமையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாமுடைய சமாதானத்தை இப்பொழுது நீங்க தர வேண்டும் அப்பா. இன்னும் பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாமல் ஏதோ பாரம்பரியத்தை பிடித்து கொண்டு, ஆண்டவரே வேத வசனத்தை பிடித்து கொள்ளாமல் ஏதோ கொள்கைகளை பிடித்து கொண்டு சமாதானம் இல்லையே என்று கிறிஸ்தவர்கள் என்ற பெயருக்குள் இருந்தும் இன்னும் தேவ சமாதானத்தை அடையாத நிலைமையில் சிலர் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, நான் கிறிஸ்தவனா இருந்த என் உள்ளத்துல கொஞ்சம் கூட நிம்மதி இல்லையே என்று கேள்விக்குறியோடு இருக்கிறவர்களுக்காக குறிப்பாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அந்த பாரம்பரியம் சமாதானத்தை கொடுப்பதில்லை. எங்கள் இயேசு ராஜாவின் ரத்தமே சமாதானத்தை எங்களுக்கு தருகிறது. அவருடைய நாமத்தினால் பாவம் மன்னிக்கப்படும் பொழுது சமாதானம் வருகிறது. அவருடைய ரத்தத்தினால் பாவம் கழுவப்படும் பொழுது சமாதானம் வருகிறது என்று பார்த்தோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் பணமோ பொருளோ புகழோ எந்த விதமான மனிதரோ எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்த எங்கள் இயேசு ராஜா, உம்முடைய ரத்தத்தின் மூலமாகத்தான் எங்களுக்கு சமாதானத்தை நீங்க தருகிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு உண்மை அறிந்திருந்தும் சமாதானத்தை இழந்துவிட்ட நிலைமையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்கு மாறாக எந்த காரியத்தை செய்கிறதுனாலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்களோ அதை உணர்த்துங்க. இன்றைக்கு அதை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யுங்க. அதன் மூலமாய் உங்களுடைய சமாதானத்தை நிறைவாய் அனுபவிக்கவும் உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே, பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.